قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. سبحانك لا علم لك إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صحيح البخاري كتاب التوحيد للأجيائي نام فريتو رئيدو داود الله بي أولمي الله بي تنمي الكتب وعرق عليها أذن بي فقر إليه مفضاوض فارت إن شاء الله إندو نام فريكي لكيندو. باب قول الله تعالى قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. ولو أن ما في الأرض من شجرة أقلام والبحر يمده من بعده سبعة أبحر ما نفدت كلمات الله. إن ربكم الله الذي خلق السماوات والأرض في ستة أيام ثم استوى على العرش يغشي الليل النهار يطلبه حثيثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين. إمام بخاري رحمه الله அவர்களுடைய வழமை போன்று இந்த பாடத்திற்கு மூன்று குர்ஆன் வசனங்களை தலைப்பாக இதற்கு முன்பு நாம் சொல்லி இருக்கின்றோம். இமாம் அவர்கள் ஒரு பாடத்துக்கு தலைப்பிடக்கூடிய முறை எப்படி இருக்கும் என்று, அதில் ஒன்றுதான் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து அதையே அப்படியே தலைப்பாக ஆக்கி விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இறக்கி இருக்கக்கூடிய வேதம், அந்த வேதம் என்ன சொல்கிறதோ அதுதான் நமது ஈமானாக இருக்க வேண்டும். அந்த வேதம் நம்ப சொன்னதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த வேதம் நமக்கு கட்டளை என்பதை நாம் செய்ய வேண்டும். அந்த வேதம் எதை தடுக்கிறதோ அதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அந்த வேதம் என்னென்ன செய்திகளை நமக்கு சொல்கிறதோ அந்த செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுக்கக்கூடிய செய்திகளை மறுத்துவிடும். இதுதான் ஒரு தீவின்றே சூழ்நிலையாக இருக்கிறது. வேதம் தூதருடைய சொல்லாகும். அப்ப இமாம் புகாரி ரஹிமத்துல்லாஹ் வந்து இந்த பாடம் நெருங்கிலும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் எதுவென்றால், ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லி இருக்கக்கூடிய, குர்ஆன் சொல்லி இருக்கக்கூடிய ஒன்றில் தனது அறிவை கொண்டு குதர்க்கம் செய்யக்கூடாது. தனக்கு புரியவில்லை என்பதால் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒன்றை மறுத்துவிடக்கூடாது, அதன் அர்த்தத்தை மாற்றிவிடக்கூடாது. இதுதான் நேர்வழி பெற்ற சங்கைக்குரிய சஹாபாக்களுடைய, அவர்களை பின்பற்றிய தாபிஈன்களுடைய ஈமானாக இருந்தது. அப்படித்தான் நம்முடைய ஈமானும் இருக்க வேண்டும். இதுதான் இந்த மொத்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்தாக இமாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையிலே இதற்கு முந்தைய பாடத்தின் தொடரோடு சம்பந்தப்படுத்தி தான் இந்த பாடத்தையும் இமாம் அவர்கள் அமைச்சிருக்கிறார்கள். முந்தைய பாடத்தில் என்ன சொல்லப்பட்டது? நம்முடைய ரப் ரஹ்மான் அல்லாஹு தஆலா அவன் பேசக்கூடியவன், அவனுக்கு என்று அழகிய கண்ணியமான பேச்சுகள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சுகளை படைப்பினங்களுடைய பேச்சுகளோடு ஒப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேச்சை சொல்லை கலாமை படைப்பினங்களுடைய சொல்லோடு ஒப்பிடக்கூடாது. அல்லாஹ் எப்படி முந்தியவனோ முதலாமவனோ அவனுடைய உள்ளமையோடு சேர்ந்ததுதான் அவனுடைய பேச்சு என்பதும், அல்லாஹ்வுடைய பேச்சை நாம் விவரிக்க கூடாது எப்படி இருக்கும் என்று. அல்லாஹ்வுடைய பேச்சை படைப்பினங்களின் பேச்சுகளை கொண்டு நாம் கணிக்க கூடாது, மதிப்பிடக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய பேச்சு என்பது அல்லாஹுவிலிருந்து உள்ளது. அல்லாஹுடைய பேச்சு என்பது அல்லாஹுவிலிருந்து உள்ளது, அல்லாஹுவிற்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல, அல்லாஹுவிற்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல. அப்ப இந்த பேச்சு என்பதைத்தான் கலிமாத், கவுல், கலாம் என்று சொல்லப்படுகிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுடைய பேச்சுகளை பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நம்ம ஏற்கனவே ஏனைய படைப்புகளை போன்று ஒரு படைப்பு தான் குர்ஆன் அழிந்திருக்கும், ஒரு காலத்தில் அது இல்லாமல் செய்கிறோம் என்று குர்ஆனை பற்றி அவர்கள் தவறான கருத்தார்கள். குர்ஆனை அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக, பண்பாக, பேச்சாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சாக குர்ஆனை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுக்கு இழக்கை ஏற்படுத்திவிடும் என்று அவர்கள் சுதர்க்கமாக ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார். அதை மறுத்து விடுவதுதான் அவர்கள் இந்திய பாடத்தில் அதை புரிந்து வரக்கூடிய இந்த பாடத்தை கருத்து பாடத்தை அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது மதிக்கப்பட்ட ஒன்று. ஏனென்றால் படைக்கப்பட்ட ஒன்று, படைக்கப்பட்ட ஒன்று, அது முன்னால் இல்லாமல் இருந்தது, இப்போது உருவான. அப்ப இல்லாமல் இருந்து அது உருவான காரணத்தால், இல்லாமல் இருந்து அது உருவான காரணத்தால் ஒரு நேரத்தில் அது இல்லாமல் படைப்புகளை அதுதான் அந்த படைப்புகளையே விளக்கு. ஆனால் அதுபோன்று படைப்புகளை பொறுத்தவரை எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் இப்படி ஒரு தன்மை அதற்கு இருந்தது. அல்லாஹ் விதிவிலக்கு கலைத்த படைப்புகளை இன்னும் படைப்புகளுடைய ஒரு தன்மை என்னவென்றால், படைக்கப்பட்ட எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு எல்லை முடிவு இருக்கிறது. அது படைக்கப்பட்டது என்பதற்குரிய, அது ஒரு படைப்பு என்பதற்குரிய அடையாளங்களில் ஒன்று, அந்த படைப்புக்கு ஒரு எல்லை, ஒரு முடிவு இல்லை. எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, வானமாக இருந்தாலும் சரி, நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சூரியன் சந்திரனாக இருந்தாலும் சரி, இந்த பூமியாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, திடலாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, மேகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு படைப்பாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த படைப்புக்கு ஒரு எல்லை. அப்ப அவனுடைய குர்ஆன், அவனுடைய சிபத்தாக அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த வேதத்திற்கும் எல்லையும் இல்லை, முடிவும் இல்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களில் இதை அவன் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு எந்த முடிவுமே இல்லை என்று. அப்ப எப்படி தனக்கு ஒரு முடிவு, தனக்கு ஒரு எல்லை இல்லையோ அதே தன்மையைத்தான் அல்லாஹு தஆலா எதற்கு சொல்கிறான், எதற்கு தன்னுடைய வசனங்களுக்கு சொல்கிறான், தன்னுடைய பேச்சுகளுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப அதிலிருந்து அல்லாஹ் எப்படி படைப்பாளன் படைக்கப்பட்டவன் அல்லையோ அதுபோன்றுதான் அல்லாஹுடைய சிபத் அல்லாஹுவின் ராத் உள்ளமை இருந்து அது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. அல்லாஹுடைய பேச்சாகிய கலாம் குர்ஆன் வேதம் என்பது கலிமாத் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல, மாறாக அது படைப்பாளனுடைய சிபத்தாக இருக்கிறது. அப்ப சூரா அல் கஹ்ஃப் உடைய 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், கடல் என் இறைவனின் கலிமாத் வார்த்தைகளுக்கு சொற்களுக்கு பேச்சுகளுக்கு மையாக மாறிவிட்டால், அப்ப கடல் எல்லாம் மையாக மாறி என் இறைவனின் பேச்சை அந்த மைகளை கொண்டு எழுத ஆரம்பித்தால் அந்த கடல் தீர்ந்துவிடும் முடிந்துவிடும், அபுல அன் தன்பத கலிமா துரப்பி என் இறைவனுடைய பேச்சுகள் முடிவதற்கு முன்னால். அப்ப என்னுடைய இறைவனுடைய பேச்சுகள் தீர்ந்து விடாது, எது தீர்ந்துவிடும், அந்த பேச்சுகளை எழுதுவதற்காக மாறிய கடல் மை கடல் நீர்கள் மையாக மாறி அந்த நீர்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். எந்த அளவிற்கு ஒரு கடல் அல்ல, ஒரு கடலை போன்று எத்தனை கடலை மையாக மாற்றிக்கொண்டே இருந்தாலும் சரி, வலவு ஜினா பிமிசிலி மததா, ஒரு வருஷம் அல்ல, ரெண்டு வருஷம் அல்ல, மூன்று வருஷம் அல்ல, ஆயிரம் லட்சம் கோடி கோடான கோடி யுகங்கள், ஒவ்வொரு யுகமாக ஒவ்வொரு நாளைக்கும் கடல் மையாக மாற்றப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எழுதப்படுகின்றன, தீர்கிறது, மீண்டும் புதிய கடல் மையாக மாற்றப்படுகிறது. இப்படி எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, மாற்றப்படக்கூடிய கடல் மைகள் தீர்ந்து கொண்டே இருக்கும், தீர்ந்து கொண்டே இருக்கும், அழிந்து கொண்டே இருக்கும், முடிந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய கலிமாத் முடியாது. அப்ப இந்த தன்மை யாருடைய தன்மை, எல்லைகளால் கூற முடியாத வரையறைக்குள் வரையறைப்படுத்தப்பட முடியாத மனித அறிவுகளை கொண்டு சூழ்ந்து அறிய முடியாத படைப்புகளை கொண்டு அளவிட்டுவிட முடியாத ஒரு தன்மை என்பது அல்லாஹ்வுடைய காலத்துடைய. அந்த தன்மையை தான் அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான், யாருக்கு சொல்கிறான், அவருடைய பேச்சுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய பேச்சு எப்படி படைக்கப்பட்ட ஒன்றாக படைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக இரண்டு தன்மைகளில் ஒன்று அங்கே இருக்கும், ஒன்று அது அழிந்துவிடும், இரண்டாவது அதற்கு ஒரு எல்லை இருக்கும். அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அழியாத ஒன்று, அல்லாஹுடைய கலாம் என்பது முடிவில்லாத ஒன்று, எல்லையில்லாத ஒன்று. அப்ப எனவே குர்ஆன் என்பது படைக்கப்பட்ட ஒன்றா அல்லது அல்லாஹுடைய சிபத்தாகிய படைக்கப்படாத ஒன்றா? அல்லாஹுடைய சிபத்தாகிய படைக்கப்படாத ஒன்று அல் குர்ஆனு கலாமுல்லாஹி கைரு மக்லூக். குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், படைக்கப்படாத ஒன்று. அப்ப இதே வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மானுடைய 27வது வசனத்தில் சொல்கிறார், பூமியில் உள்ள மரங்கள் எல்லாம் எழுதுபொருள்களாக மாறி கடல் அந்த எழுதுபொருள்களுக்கு மையாக மாறி, ஒரு கடல் ஏழு கடலை கொண்டு வாழும், ஏழு கடல் மட்டுமல்ல, ஏழு கடலுக்கு பின்னாடி 700 கடலை கொண்டு வாழும், 7000 கடலை கொண்டு வாருங்கள், 700,000 கொண்டு வாருங்கள், 7 கோடியை அல்லாஹ்வுடைய பேச்சு முடிவுடைய மகிமையை சொல்லலாம். அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறது என்று அல்லாவுடைய கலிமாத்திடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம், அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம். அது கொண்டுதான் அல்லாவுடைய கலிமாத்திடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் படைத்த படைப்புகளின் தீங்கில் இருந்து. அப்ப அல்லாஹ் வேற, அவருடைய களிமாக்கு வேற இருக்குமே நாள். அப்ப என்ன ஆயிடும்? ரசூல் சொல்லா அனுப்பிலும் அல்லாஹ் அல்லாத இன்னொரு கடவுளிடத்திலே பாதுகாப்பு செய்கிறான். முட்டாள்தனமான வார்த்தை. அல்லாவுடைய சிபத், அல்லாவுடைய சிபத்திடத்திலே ஒரு பேடுகிறான். அப்ப அல்லாவுடைய சிபத்திடத்திலே சேர்ந்தால் என்ன, அல்லாஹிடத்தில் சேர்ந்தால் என்ன, ரெண்டும் ஒன்றுதான். அல்லாஹ் இது அவருடைய சிபத். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம் புகாரி விளக்கிறார்கள். குர்ஆனை நாம் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், நன்மையைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய சிபத். அதே போல ஒரு வார்த்தை கலாம், இரண்டாவது கவுல், மூன்றாவது கலிமா, நான்காவது அம்ரு, கட்டளை, அல்லாஹ்வுடைய ஏவல். இந்த நான்கு விஷயங்களை அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களைத்தான் இமாம் அவர்கள் இங்கே ஹதீஸிலிருந்தும் ஆயத்திலிருந்தும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்து சொல்லக்கூடிய வசனம் சூரத்துல் ஆராஃபுடைய 54வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக உங்கள் இறைவன் யார்? அல்லாஹ். அவன் எப்படிப்பட்டவன்? வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான் 6 நாட்கள், பிறகு அரசின் மீது அவன் உயர்ந்து விட்டான். இரவை கொண்டு பகலை மூடுகிறான். அந்த இரவானது பகலை விரைவாக தொடர்ந்து தேடிக்கொண்டே வருகிறது, ஃபாலோ செய்து கொண்டே வருகிறது. இவ்வளவு அழகா ஓமையோடு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் சொல்கிறான், சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்தான். எப்படி? அவனுடைய கட்டளையை கொண்டு வசப்படுத்தப்பட்டவையாக, அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக. அப்ப படைப்புகளுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த படைப்புகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவை. அப்ப இருந்து என்ன தெரிகிறது? இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது அது ஒரு படைக்கப்பட்ட படைப்பாக இருக்குமேயானால் அப்ப அந்த படைப்புகள் இன்னொரு படைப்புக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு என்று சொல்வதிலே என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவை. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு கட்டுப்பட்டவை. அப்ப அல்லாஹுடைய கட்டளை என்பது வேறல்ல, அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அப்ப ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு என்று சொல்லி அல்லாஹ் என்ன பெருமையை சொல்லப் போகிறான்? அல்லாஹ் தன்னுடைய பெருமையை, கண்ணியத்தை, மகத்துவத்தை, தன்னுடைய மாட்சிமையை, மரியாதையை வெளிப்படுத்துவதாக இருந்தால் படைப்புகள் தனது கட்டளைக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு என்று சொல்ல வேண்டும். அப்ப தனது கட்டளை என்பது தன்னில் உள்ளது, அது வேறு ஒன்றாக ஏனைய படைப்புகளை கொண்டு படைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குமேயானால் அப்ப அதை அல்லாஹ் சொல்வதிலே அர்த்தம் இருக்காது, கருத்து இருக்காது. ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு கட்டுப்பட்டதாக ஆகிவிடும். அதில் அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கிறது? படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லும் போதுதான் அல்லாஹ் அனைத்தையும் அடக்கி ஆளுகிறான், அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான் என்ற அந்த சரியான அர்த்தம். அப்ப பி அம்ரிஹி, அவருடைய கட்டளையை கொண்டு. அப்ப அம்ரு என்று அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை என்பது, ஹும் என்ற அந்த வார்த்தை என்பதோ அல்லது அல்லாஹ்வுடைய வேறு கட்டளை என்பதோ, இது அல்லாஹ்வுடைய சிபத்து, அல்லாஹிலிருந்து வரக்கூடியது. அதை படைப்பினங்களுடைய சிபத்துகளை கொண்டு ஒப்பிடக் கூடாது. அடுத்து சொல்கிறான், அவனுக்கே சொந்தமானது படைப்புகளும் அந்த படைப்புகளின் மீது அவன் கட்டளை இடுவதும். அலா லஹு கல்கு வல் அம்ரு, படைப்புகள் அவனுக்கே சொந்தமானவை. வல் அம்ரு, அந்த படைப்புகள் மீது அவன் செலுத்தக்கூடிய அதிகாரம், கட்டளை. அப்ப ரெண்டு வேற, படைக்கப்படக்கூடிய வஸ்துக்கள் என்பது வேறு, அந்த படைக்கப்படக்கூடிய வஸ்துகளை படைப்பதற்கு அல்லாஹ் போடக்கூடிய கட்டளை என்பது வேறு. குன் ஆகு என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்விலிருந்து வரக்கூடியது. அந்த பேச்சை கொண்டு, அந்த கட்டளையை கொண்டு படைப்புகள் ஆகின்றன, படைப்புகள் உருவாகின்றன, படைப்புகள் உள்ளமைக்கு வருகின்றன. அப்ப எனவே எந்த ஒரு அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு, எந்த ஒரு அல்லாஹுவின் வார்த்தையை கொண்டு படைப்புகள் வந்தனவோ அந்த வார்த்தையை படைக்கப்பட்ட ஒன்று என்று நீங்கள் சொன்னால், படைக்கப்பட்ட ஒரு புதிய ஒன்று என்று நீங்கள் சொன்னால், அப்ப மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு படைப்பை கொண்டு இன்னொரு படைப்பு சொல்லி அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் தன்னுடைய சிபத்தை கொண்டுதான் படைக்கிறானே தவிர, ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்றை கொண்டு ஒரு புதிய படைப்பை படைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அவனுக்கு இல்லை. அவன் நாடினால் நடந்துவிடும், ஏவினால் நிகழ்ந்துவிடும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த மூன்று வசனங்களுடைய, இந்த மூன்று வசனங்களையே பாடத்தின் தலைப்பாக ஆக்கி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய கலிமாத்துகளை, அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் எப்படி மகிமைப்படுத்தி கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய சிபத்தாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இதனுடைய தொடரிலே ஹதீஸ் ஒன்றை பதிவு செய்யும் போது இமாம் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தி என்ன? தகஃபலல்லாஹ் லிமன் ஜாஹத ஃபீ ஸபீலிஹி لا يخرجه من بيته الا الجهاد في سبيله وتصديق كلمته ان يدخله الجنه او يرده الى مسكنه بما نال من اجر او غنيمه. الله பொறுப்பேற்றுக்கொண்டார் யாருக்கு? அவருடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்களுக்கு. அந்த போர் செய்யக்கூடிய முஜாஹித் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏன் வந்தார்? லா யுக்ரிஜுஹு மின் பைத்திஹி, அவருடைய வீட்டிலிருந்து அவரை வெளியே கொண்டு வரவில்லை. எந்த ஒரு காரணத்தை தவிர, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை தவிர. ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கலிமாத் வ தஸ்தீக்கு கலிமத்திஹி, அல்லாஹ்வுடைய பேச்சை உண்மைப்படுத்துவதை தவிர, அல்லாஹ்வுடைய பேச்சை உண்மை என அவர் நம்பிக்கை கொண்டதை தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு முஜாஹித் வந்தார். எதற்காக வந்தார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தாரே தவிர, நாட்டுக்காக பணத்துக்காக வரவில்லை, பொருளுக்காக உலக ஆதாயத்திற்காக வரவில்லை. இரண்டாவது, வந்தவர் உண்மையை கொண்டு வந்தார், நம்பிக்கை கொண்டு வந்தார். எதை உண்மைப்படுத்தி வந்தார்? அல்லாஹ்வுடைய பேச்சை உண்மைப்படுத்தி வந்தார். அல்லாஹ்வுடைய பேச்சை உண்மைப்படுத்தி வந்தார். இப்படி ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு சென்றால், அப்படிப்பட்ட முஜாஹிதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார். இரண்டு, ஒன்று என்ன? அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் சேர்த்து அவர் ஷஹீதாகிவிட்டால் உடனடியாக அவருக்கு சொர்க்கம். இல்லை, அவர் அந்த பொருளே ஷஹீதாகவில்லை என்றால் அவரை அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ் திரும்ப அனுப்பி வைப்பார். அவருக்கு போருடைய கூலியும் கிடைத்திருக்கும், அல்லது அந்த போரிலே கனிமத்தும் அவருக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஹதீஸில் மற்ற பல நிறைய கருத்துகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த பாடத்தோடு சம்பந்தப்படக்கூடிய கருத்து என்ன? கலிமத்தி, அல்லாஹுடைய கலிமாவை அவர் உண்மைப்படுத்துகிறார். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை உண்மைப்படுத்தியவராக, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவராக, அல்லாஹுடைய பாதையை ஜிஹாதுக்காக புறப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய இடத்தில், சொல்லக்கூடிய கருத்தில் எதை சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய கலிமாவை உண்மைப்படுத்தியவராக. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? அல்லாஹ் என்பவர் வேறு, அவருடைய கலிமா என்பது வேறு என்பதல்ல. மாறாக அல்லாஹுடைய கலிமா என்பது அல்லாஹிலிருந்து வந்த அல்லாஹ்வுடைய. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சை உண்மைப்படுத்தியவராக என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறார்? என்னுடைய பாதையை நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன், உங்களுக்கு நான் கனிமத்தை தருவேன். நீங்கள் எனது தீனுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே, என் பாதையிலே நீங்கள் போர் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நான் வெற்றியை தருவேன், உயர்வை தருவேன், கண்ணியத்தை தருவேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை உண்மைப்படுத்துவதாக. அப்ப அந்த வார்த்தைகளை உண்மைப்படுத்துவது யாரை உண்மைப்படுத்துவது? அல்லாஹ்வை உண்மைப்படுத்துவது. இரண்டும் வேற. அப்ப இரண்டும் வேறொன்றாக இருக்குமே? நாய் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது அல்லாஹுடைய பேச்சு என்பது, அல்லாஹுடைய கலிமாத் என்பது படைக்கப்பட்ட ஒரு பொருளாக வஸ்துவாக இருக்குமானால் அதை உண்மைப்படுத்தியவராக அவர் கோயிலே சென்றார் என்று பெருமைப்பட சொல்வதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு மஹ்லூக்கை உண்மைப்படுத்தியதாகத்தான் ஆகிவிடுமே தவிர அல்லாஹுவை உண்மைப்படுத்தியதாக ஆகுமா? அப்ப இந்த விஷயத்தை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கலிமா என்பது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது அது ஒரு படைக்கப்பட்ட புதிய ஒன்று அல்ல, அல்லாஹ்வுடைய சிபத். ஆகவே குர்ஆனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கலாம் என்பது இது அல்லாஹ்வுடைய சிபத், படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. அலா லஹுல் கல்கு வல் அம்ரு தபாரக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்ப முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பும் அதிகாரமும் தனக்கு இருப்பதாக சொல்லும் பொழுது அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் பரக்கத் அருள் புரிந்தவர். அப்ப படைக்கப்பட்ட படைப்புகள் எனக்கு சொந்தமானது, அந்த படைப்புகளின் மீது ஆதிக்கும் கட்டளை போடக்கூடிய அந்த அதிகாரமும் எனக்கு சொந்தமானது என்று சொல்லும் பொழுது படைக்கப்பட்ட பொருள் வேறு, அவற்றுக்கு அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய கட்டளை என்பது வேறு என்பது தெளிவாகிறது. அதைத்தான் அல்லாஹ் பெருமைப்படுத்தி சொல்கிறான், படைப்பினங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் மிக்க அறிவலன். அப்போ ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய பேச்சை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது அல்லாஹ்விலிருந்து புறப்பட்டவர்கள், அல்லாஹ்விலிருந்து வந்தவர்கள், படைப்பினங்களுடைய பேச்சை போன்று கிடையாது அல்லாஹ்வுடைய பேச்சு, படைப்பினங்களுடைய வார்த்தைகளை போன்று கிடையாது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கக்கூடிய இந்த குர்ஆனாகிய இது, இது அல்லாஹ்வுடைய பேச்சுகளில் ஒரு பேச்சு, அல்லாஹ்வுடைய பேச்சுகளில் ஒரு பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம் இது, இது அல்லாஹ்வுடைய கலிமாத்துகள் நிறைந்தது. அப்ப இந்த குர்ஆனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆனும் சரி இதனுடைய கருத்துகளும் சரி இதனுடைய தாத்பரியங்களும் சரி இன்னும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற ஞானமிக்க வசனங்களும் சரி அவற்றை எழுதுகோள்களால் எழுதி முடித்து விட முடியாது. ஏன்? அது அல்லாஹ்வுடைய சிபத்துகள். எப்படி அல்லாஹ்வுடைய இல்மை, அல்லாஹ்வுடைய சமை, அல்லாஹ்வுடைய பசரை, அல்லாஹ்வுடைய கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய ஞானத்தை யாராலும் எழுதி முடித்து விட முடியுமா, விவரித்து முடித்து விட முடியுமா? வானத்திற்கு மேலே அல்லாஹ் படைத்த அத்தனை மலக்குகளும், வானத்திற்கு கீழே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும், மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள், மீன்கள், புழு பூச்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தை பேச ஆரம்பித்தால், அல்லாஹ்வுடைய வல்லமையை பேச ஆரம்பித்தால் இவர்களுடைய பேச்சுகள் முடிந்துவிடும். அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய பேச்சுகள் முடிந்து விடாது. எத்தனை யுகங்கள் உருண்டோடி முடிந்தாலும் சரி, காலங்கள் தான் முடிந்து கொண்டு இருக்குமே தவிர அதற்கெல்லாம் மேலாக அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மகா பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். அவனுடைய இல்ம், அவனுடைய கலிமாத், அவனுடைய குர்ஆன், அவனுடைய வாக்கு முடியாதவை, முடிவு அற்றவை, இறுதி அற்றவை, அளவுகளை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு, வர்ணனைகளை கொண்டு முடிக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட பேச்சுகளை உடையவன் தான் நம்முடைய ரம்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த ஒரு நம்பிக்கை வரும் பொழுதுதான் ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது உண்மையான மகிமை, உண்மையான ஈமான். அந்த வேதத்தை ஓதும் போது தனது ரம்புடைய பரிசுத்தமான பேச்சை, வார்த்தையை தான் ஓதுகிறோம் என்ற ஈமானிய உணர்வு பிறக்க, இந்த குர்ஆனின் மீது அவனுக்கு ஒரு கண்ணியம், ஒரு மதிப்பு இருக்கும். இதுதான் உண்மையான நம்பிக்கை. அந்த உண்மையான நம்பிக்கையின் மீது நம்முடைய நம்பிக்கை அமையுமையானால் அதுதான் நமக்கு நல்ல பலன்களை, நல்ல அசர்களை, பிரதிபலன்களை கொடுக்கும். அப்படி இல்லாமல் ஒருத்தர் நம்பிக்கை கொள்றார், இந்த குர்ஆன் ஒன்றும் கிடையாது, இது அல்லாஹ்வுடைய பேச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி மகாதல்லா, அவர் என்ன இந்த குர்ஆனை கொண்டு பயன்பெறுவார், இந்த குர்ஆனை அவர் என்ன மதிப்பார், இந்த குர்ஆனை ஓதுவதிலே அவர் என்ன நன்மையை பார்ப்பார், இது அல்லாஹ்வுடைய பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இதை ஓதுனா எப்படி நன்மை கிடைக்கும்? இது படைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால் படைக்கப்பட்ட ஒன்றை ஓதுவதிலே என்ன நன்மை கிடைக்கும்? இந்த படைக்கப்பட்ட ஒன்றை ஓதி என்ன புனிதத்தை, என்ன ஷிஃபாவை, என்ன பரக்கத்தை நீங்கள் தேட முடியும்? அது எல்லாம் உங்களுக்கு அடிபட்டு போய் விடுகிறது. முட்டாள்தனமாக அறிவுடைய அந்த குதர்க்கத்தை கொண்டு, அறிவுடைய லாஜிக் என்ற அந்த பல்சபாவை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு பேச்சு இருக்கிறது என்று சொன்னால், அப்போ பேச்சு என்று சொன்னால் அதற்கு எழுத்துகள் தேவையே. அப்ப எழுத்துகள் தேவை என்றால் ஒரு எழுத்து முன்னாடி இருக்கும், இரண்டாவது எழுத்து பின்னாடி இருக்கும், அடுத்த எழுத்து வரும், அடுத்த எழுத்து வரும், அப்படி பேச்சு முடியுமே என்றெல்லாம் கற்பனை செய்து, எனவே அல்லாஹ்வுக்கு பேச்சு இல்லை, அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ்வை ஊமையாக ஆக்கிவிட்டார்கள், அல்லாஹ்வை பேசாத ஊமையாக ஆக்கிவிட்டார்கள். என்ன பிரச்சனை இவர்களுக்கு ஏற்பட்டது? உனது பேச்சின் மீது யார் அல்லாஹ்வுடைய பேச்சை நீ கணித்து விட்டாய், உனது பேச்சுக்கு தான் எழுத்துகள் தேவை, உனது பேச்சுகளுக்கு தான் ஒரு எழுத்துக்கு பிறகு இன்னொரு எழுத்து, இன்னொரு எழுத்துக்கு பிறகு இன்னொரு எழுத்து, ஒரு வார்த்தைக்கு பிறகு ஒரு வார்த்தை என்பது தேவை. ஒரு வார்த்தை வந்தால் இன்னொரு வார்த்தை முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது அவனுடைய சிபத்து, படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு ஒப்பாகாத ஒன்று. அதை நாம் வர்ணிக்கவே முடியாது. எப்படி வர்ணிக்க முடியும் அல்லாஹ்வுடைய பேச்சை? நாம் எப்படி வர்ணிக்க முடியும்? அதற்குண்டான அறிவை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவே இல்லை. எத்தனையோ பாருங்கள், இந்த மனிதன் இவ்வளவு பெரிய, அதாவது முன்னேற்றத்தை அறிவியலிலே விஞ்ஞானத்திலே அவன் அடைந்திருந்தாலும், உலகத்தில் உள்ள படைப்பினங்களின் அத்தனை பேச்சுகளை இவன் கணித்து விட்டாரா, அறிந்து கொண்டாரா, அவற்றுடைய அந்தரங்கத்தை, தாத்பரியத்தை இவன் புரிந்து கொண்டானா? தன்னோடு வாழக்கூடிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மிருகங்கள், உயிரினங்களுடைய பேச்சுகளையே புரியாமல் இருக்கிறான், அதனுடைய சாடைகளை புரியாமல் இருக்கிறான், படைக்கப்பட்ட படைப்பையே புரியாமல் இருக்கக்கூடிய இந்த மனிதன் அற்ப அறிவை கொண்டு அல்லாஹ்வுடைய பேச்சின் தன்மையை, அதனுடைய குண், அதனுடைய அந்தரங்கத்தை, அதனுடைய உண்மை யதார்த்தத்தை புரிய முற்பட்டால் எப்படி முடியும்? அது சாத்தியம் எப்படி? அல்லாஹ்வுடைய தாஸ், அவனுடைய உள்ளமை எப்படி நம்முடைய அறிவுகளுக்கு அப்பாற்பட்டது? லா துத்ரிக்குல் அப்ஸார், எந்த பார்வையும் அவனை சூழ்ந்து அறிய முடியாது, அவன் தான் பார்வைகளை சூழ்ந்து பார்த்துக் கொள்கிறான். இப்படிப்பட்ட நம்முடைய அந்த பேச்சை மனிதர்களுடைய பேச்சின் மீது கணித்துவிட்டு, எனவே அல்லாஹ்வுக்கு பேச்சு என்பது கிடையாது, குர்ஆன் என்பது படைக்கப்பட்ட ஒன்று என்று சொன்னால், இது ஈமானை குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டுதலின் மீது அமைக்காமல் முரண்படக்கூடிய அறிவின் மீது அமைத்ததாக ஆகும். அப்ப எந்த ஈமான் வேதத்தின் அடிப்படையிலே, சுன்னாவின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டதோ அந்த ஈமான் தான் சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்குமே தவிர, உங்களது அறிவின்படி நீங்கள் அமைத்துக் கொண்ட ஈமான் உங்களை ஒரு காலத்திலும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ் உங்களுக்கு படைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திலே நீங்கள் நுழைய வேண்டும் என்று விரும்பினால், அல்லாஹ் தன்னை பற்றி சொன்ன அந்த வேத வசனங்களின்படி, அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அவனை பற்றி சொன்ன அந்த தூதர்களின் கூற்றுக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் ஈமானை அமைக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்திய சொர்க்கத்தில் நுழைய முடியும். நாம் நம்முடைய அறிவுக்கு ஏற்ப நமது அல்லாஹ்வின் மீது உண்டான ஈமானை அமைத்துக் கொண்டு விட்டு, அந்த ஈமானை கொண்டு சொர்க்கத்தை தேடினால், அப்படி ஒருவன் தேடினால், அவனை விட முட்டால் மடையன் யாருமே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட குதர்க்கத்திலிருந்து, புத்திகளிலே, அறிவுகளிலே ஓனல்கள், முரண்பாடுகள், குழப்பங்கள் நிகழ்வதிலிருந்து நம்மை பாதுகாத்து அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் 31வது பாடத்தை அடுத்த அமர்விலே பார்ப்போம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நாட்டத்தை பற்றி பேசுகின்றான்.